அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 19 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்து.
காவிரி நதிநீர் ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது.
உத்தராகண்டில் இன்று திருவள்ளுவர் சிலை மீண்டும் இடம் மாற்றியமைக்கப்பட்ட சூழலில் அது குறித்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் அளித்த பேட்டி.
The greatness and the spiritual height of the saint Thiruvalluvar, whom I consider as the greatest gift to mankind.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழிலம் பருதி.
கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் அலப்போவின் கிழக்கில் உள்ள கடைசி பகுதியில் ஐநா கண்காணிப்பாளர்களை உடனடியாக நிறுத்தும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு அவை நிறைவேற்றியிருக்கிறது. அரசின் படைப்பிரிவுகள் பெற்ற வெற்றியால் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும் அந்த பகுதியிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களை வெளியேறுவதை இவர்கள் கண்காணிப்பர். 30,000 மக்கள் வரை இதனால் வெளியேறுவர் என்று நம்பப்படுகிறது. அனாதை இல்லம் ஒன்றில் சிக்கியிருந்த ஏறக்குறைய 50 குழந்தைகளும் வெளியேறியோரில் அடங்குவதாக மீட்புதை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதில் சிலர் சண்டையின் போது படுகாயமடைந்திருப்பதாக தோன்றுகிறது.
சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவரான கிறிஸ்டின் லகார்ட் 8 முன்னர் பிரெஞ்சு நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது பெரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கியதில் அலட்சியமாக செயல்பட்டார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் ஒன்றில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. அவரை தண்டிக்கவோ அல்லது குற்றம் பதியவோ வேண்டாம் என்று இந்த நீதிமன்றம் முடிவெடுத்திருந்தது. நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இந்த விசாரணையின் முடிவு குறித்து விவாதிக்க நிதியத்தின் வாரியம் விரைவில் கூட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
சைபீரிய நகரமான ஏர்கூட்ஸ்கில் ஆல்கஹால் கொண்ட குளியல் திரவத்தை குடித்ததைத் தொடர்ந்து குறைந்தது 41 பேர் பலியாகியுள்ளனர். 1 டஜனுக்கு மேற்பட்டவர்கள் மிகவும் ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். எனவே இது மாதிரியான பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெட்வதேவ் கூறியிருக்கிறார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் இத்தகைய சம்பவங்கள் மிகவும் பொதுவானது. காரணம், சாதாரண மதுபானங்கள் இந்த மக்களுக்கு மிகவும் விலை உயர்ந்தவை.
மியான்மரின் சர்ச்சைக்குரிய ரக்கின் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தீர்க்க நேரம் மற்றும் இடைவெளி தேவை என்று மியான்மரின் நடைமுறை தலைவராக இருக்கும் ஆங் சாங் சூசி கேட்டுக்கொண்டுள்ளார். ரக்கின் மாநிலத்தில் உள்ள ரோஹிஞ்சா முஸ்லிம்களுக்கு எதிராக இராணுவம் பல அட்டூழியங்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆங் சாங் சூசி அரசாங்கத்தின் மீது ஓர் அழுத்தம் கொடுக்க அண்டை நாடுகளால் அழைப்பு விடுக்கப்பட்ட தென்கிழக்கு ஆசிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்ற ஆங் சாங் சூசி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ரக்கின் மாநிலத்தில் தேவையான மனிதாபிமான உதவிகள் செல்ல அனுமதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சூடானில் கடைபிடிக்கப்பட்டு வரும் சிக்கன நடவடிக்கைகளை எதிர்த்து பொதுமக்கள் இன்று ஒரு நாள் ஒத்துழையாமை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி பணிக்கோ அல்லது பள்ளிகளுக்கோ செல்லாமல் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கும் போது எரிபொருள் மானியத்தை ரத்து செய்ததால் அங்கு பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்த போராட்டத்தை அதிபர் ஒமர் அல் பஷீர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கணினி மூலம் அறிக்கையிடும் செயல்பாட்டாளர்களால் தன்னுடைய அரசாங்கத்தை அகற்ற முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.
ஈரானில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் சுதந்திரமாக பேசுவதற்கும் மற்றும் ஒரு நியாயமான விசாரணை எதிர்கொள்வதற்கும் வழி ஏற்படுத்தும் மசோதா ஒன்றை அந்நாட்டு அதிபர் ஹசன் ருஹானி வெளியிட்டுள்ளார். நாட்டில் அரசியல் சாசனத்தில் இதுபோன்ற சட்டங்கள் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்த புதிய மசோதா முதல் முறையாக தெளிவான கொள்கைகளை பட்டியலிடுவதாகவும் அரசு நிறுவனங்களின் திறன்களை இதன் மூலம் அளவீடு செய்ய முடியும் என்று ருஹானி கூறியிருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இன்று நேரில் சந்தித்த தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தின் சார்பாக சில கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டியும், நாடாளுமன்ற வளாகத்தில் ஜெயலலிதாவின் முழு வெண்கல சிலை அமைக்க கோரியும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்த தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா டிசம்பர் 5 மாரடைப்பு காரணமாக காலமானார். அதைத் தொடர்ந்து புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். இச்சூழலில் கடந்த 12 சென்னை அருகே கரை கடந்த வருதா புயல் தமிழகத்தின் தலைநகரை புரட்டி போட்டது. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மீட்பு பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தலைநகர் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். பிரதமரை நேரில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், வர்தா புயல் ஏற்படுத்திய சேதங்களுக்கு நிவாரண தொகையாக 22,573 கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
வர்தா புயல் தாக்கியதை பற்றி உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் அறிந்தது. பெரும்பாலான மரங்கள் இங்கே இந்த புயல் தாக்கியதனால் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவைகளெல்லாம் நாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்டோரேஷன் கொண்டு வருவதற்கு பாரத பிரதமரிடம் நிவாரண தொகையாக 22,573 கோடி ரூபாய்
என்றார் ஓ பன்னீர்செல்வம். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் சேவைகளை நினைவு கூறுகின்ற வகையில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டி கேட்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற வளாகத்தில் ஜெயலலிதாவின் முழு உருவ வெண்கல சிலை வைக்க நிறுவ வேண்டி கேட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி காவிரி நதிநீர் ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் பிரதமரிடம் வைத்ததாக தெரிவித்தார்.
காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி காவிரி நதிநீர் ஆணையத்தினையும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவையும் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அந்த அடிப்படையில் மீண்டும் காவிரி நதிநீர் ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது
என்றார் ஓ பன்னீர்செல்வம். வர்தா புயல் பாதிப்பை சமாளிக்க தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தற்போது எந்த ஒரு விமர்சனமும் எழுவதற்கு வாய்ப்பில்லாமல் போனதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்பு அது. இந்தியாவில் கடந்த 2010 முதல் 2015 வரை போலீஸ் காவலில் 600 பேர் இறந்துள்ளதாக அமெரிக்காவை மையமாக கொண்ட மனித உரிமை அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று சென்னையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கைதிகள் மரணம் தொடர்பாக போலீசார் யாரும் தண்டிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இது தொடர்பான புகார்களை விசாரிக்கும் அதிகாரிகளும் குற்றம் செய்த போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்குத்தான் முயல்கிறார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற துன்புறுத்தல்களையும் மரணங்களையும் ஏன் தடுக்க முடியவில்லை என்று ஓய்வு பெற்ற போலீஸ் கண்காணிப்பாளர் எம் கருணாநிதியிடம் கேட்டார் தங்கவே.
கஸ்டடியில் டெத்துங்கிறதே எல்லாமே ஒரே காரணத்துக்கு நம்ம அப்படியே சொல்லிட முடியாது, ஒரு பிளாங்கெட்டா சொல்ல முடியாது. இப்ப விசாரிக்கிறதுக்கு கொண்டு வரவங்க அத்தனை பேருமே அப்பாவிகள், காவல்துறையினர் தங்களுடைய சுயலாபத்துக்காக கொண்டு வந்து அவங்களை டார்ச்சர் பண்றாங்கலாம் சில திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரி நம்ம அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. விசாரிக்கும் போது இந்த ஆர்வ கோளாறு காரணமாக ஓவரா ரியாக்ட் பண்ணி ஓவரா பண்ணி இந்த சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களை வந்து தற்கொலைக்கு தள்ளி விடுவதும் உண்டு. ரொம்ப நெருக்கும் போது அவர்கள் வந்து தற்கொலைக்கு போயிடுவாங்க. தற்கொலைக்கு போனா கூட அது வந்து காவல்துறையினுடைய பொறுப்பு தான், அவங்க கவனிக்க தவறிய பொறுப்பு, நெக்லிஜென்ஸ்ல வந்துடும். அடிச்சு அவர்களை துன்புறுத்தி அவர்கள் உயிர் அளவுக்கு பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் கேஸ்.
இல்லை இப்ப ரேர் கேஸ் நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து இப்போ 2010 முதல் 2015 வரை வந்து சுமார் 600 பேர் உயிரிழந்திருப்பதாக
கஸ்டடியில சூசைட் பண்ணிக்கிட்டது இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கும், கொண்டு வந்து ஸ்டேஷன்ல இருந்த நீ உண்மையை சொல்லலன்னா நாளைக்கு உன்ன என்ன பண்றான் பாருன்னு ஒரு மிரட்டிட்டு போனா என்ன வருமோ ஏது வருமோ.
இல்ல இதெல்லாம் பெரும்பாலும் வந்து இப்போ அது போலீஸ் அதிகாரிகள் வந்து கஸ்டடியில் டெத்துக்கு வந்து கூறப்படும் காரணங்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே வந்து அவர்கள் துன்புறுத்தப்பட்டுதான் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்திருப்பதாக மனித உரிமை அமைப்பு தெரிவித்திருக்கிறது.
பெரும்பாலான சொல்ல முடியாது, ஓரளவு தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தேவையில்லை. அதாவது ஒருத்தரை வந்து கொண்டுட்டாக்கா உண்மையிலேயே அந்த காவல்துறை அதிகாரி மிகப்பெரிய ஒரு சாதனையை சந்திக்க வேண்டியிருக்கும்.
இது தொடர்பான புகார்கள் வரும்போது அது தொடர்பாக விசாரணை நடத்தும் அதிகாரிகள் தங்களுடைய சக அதிகாரிகளை காப்பாற்றுவதில் தான் கவனம் செலுத்துகிறார்களே தவிர உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறை காட்டுவதில்லை என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்?
அவருடைய நோக்கம் வந்து ஒரு நல்ல நோக்கம், குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தவறாக செயல்பட்டு ஒரு இறப்பை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க அவங்க வந்து கொடுமைப்படுத்தினாங்கன்னு அவங்க மேல கொலை குற்றம்னு நம்ம போட்டோம்னு சொன்னா பொதுவாக காவல்துறையினுடைய ஊக்கம் குறைஞ்சிரும், குற்றத்தை கண்டுபிடிக்க மாட்டான். நமக்கே வம்புன்னு சொல்லி கொண்டு வந்தேன் சார், விசாரிச்சேன், அவன் சொல்லல அப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் யூஎன் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஒரு கேஸ் கூட டிடெக்ஷன் ஆகாது.
இல்ல அதுக்காக வந்து அந்த மரணத்தை நியாயப்படுத்தி விட முடியுமா?
நியாயப்படுத்தவும் முடியாது, அதையும் சொல்றேன். அதே நேரத்துல அவர்களுக்காக வேண்டி நீங்க வந்து சாதாரணமாக ஆன உடனே அவங்கள மர்டர் கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டோம்னு சொன்னா அவர்கள் பொதுவாகவே காவல்துறையினுடைய ஊக்கம் குறைஞ்சு விடுங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க.
துன்புறுத்தி தான் ஒருவரிடம் உண்மையாய் வெளிக்கொண்டு வருவது என்ற ஒரு முறையைத்தான் அவர்கள் தொடர்ந்து கையாள்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இல்லையா?
ஒரு மனிதன் தனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மைய வேற எந்த விதத்தாலையும் கொண்டாட முடியாது.
அப்ப டார்ச்சர் மட்டும்தான் ஒரே வழின்றீங்களா?
டார்ச்சர் வந்து ஒரு அளவுக்கு இருக்கு. அதாவது காவல்துறைக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு. அதாவது தன்னுடைய வந்து தப்பித்து போக முயற்சி பண்றவன் அல்லது தன்னுடைய அரெஸ்ட ரெசிஸ்ட் பண்றவங்களுக்கு மினிமம் போர்ஸ் யூஸ் பண்ணலாம் இருக்கு. அதைத்தான் இவங்க ட்ரம்ப் கார்டு மாதிரி இந்த காவல்துறையினர் வந்து யூஸ் பண்ணி தான் உண்மையை வர வைக்கிறாங்க, இல்லைன்னா மிரட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே அது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் உண்மையில அது இல்லைன்னு சொன்னா ஒரு கேஸ் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பார்க்க போனா குற்றங்கள் வந்து கண்டுபிடிக்க
முடியாது. அந்த சட்டவிரோதமான ஒரு முறையை கையாள்வதில் தவறு இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா?
வேற வழி, வேற வழி இல்லை. அதாவது காவல்துறையினருக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை தவிர வேற வழி கிடையாது.
ஓய்வு பெற்ற போலீஸ் கண்காணிப்பாளர் எம் கருணாநிதி அளித்த பேட்டி அது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. கடந்த ஜூன் மாதத்தில் உத்தராகண்டில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு எதிர்ப்பு கிளம்பி அகற்றப்பட்ட சூழலில் இன்று அந்த சிலை இடமாற்றம் செய்யப்பட்டது. இது குறித்து திருவள்ளுவர் சிலை நிறுவிட முயற்சிகள் மேற்கொண்ட பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜயிடம்
கேட்டேன்.
திருவள்ளுவரின் மகிமை மற்றும் அவரது ஆன்மீக உயரங்களால் அவரை இந்தியாவுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே கிடைத்த கொடை என்று நான் கூறுவேன். அதனால்தான் அவரது புகழை பரப்ப திருவள்ளுவர் கங்கை பயணத்தை நாங்கள் கன்னியாகுமரியில் தொடங்கினோம். 11 மாவட்டங்களை கடந்து சென்னையை அடைந்தபோது அதனை வரவேற்க தமிழக வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று கூடி ஓரணியில் திரண்டனர். பிறகு ஹரித்துவாரில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. திருவள்ளுவர் குறித்து சில சாதுக்களின் தவறான புரிதலால் திருவள்ளுவர் சிலை அகற்றப்பட்டது. மேலும் மாவட்ட நிர்வாகமும் திருவள்ளுவரின் மகிமை புரியாமல் அச்சிலைக்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லை. அதன் பின்னர் இதுகுறித்து அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதமை எழுதினார். தற்போது திருவள்ளுவர் சிலை இடம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இன்று நடந்த நிகழ்வில் உத்தராகண்ட் மாநில முதல்வர் ஹரிஷ் ராவத் கலந்து கொண்டார். சில உள்ளூர் பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டனர். எனக்கு இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு வட இந்திய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள இந்தி பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் திருவள்ளுவர் சிறப்பை அறியாமல் இந்தியாவின் ஒருமைப்பாடு முழுமை பெறாது என்று மக்கள் புரிந்து கொள்வர். என்னிடம் எப்போதும் ஒரு திருக்குறள் புத்தகம் கையில் இருக்கும். தமிழகத்தின் புதிய முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து என்னிடம் உள்ள ஒரு திருக்குறள் புத்தகத்தை நான் அளிக்க உள்ளேன். மேலும் திருவள்ளுவரின் உயர்வையும் மனிதாபிமான முயற்சியையும் உலகெங்கும் பரப்ப தமிழக அரசு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளேன். என்னை போன்ற ஒரு வட இந்தியர் தமிழ் மொழி கற்றுக்கொள்ளவும் திருவள்ளுவருக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவிக்கவும் ஏதுவான சூழலை உருவாக்கி தந்த உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் அளித்த பேட்டியது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் மட்டக்களப்பு நகரில் இன்று நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்வு தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
யுத்த வடுக்களை கொண்டுள்ள மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தி சிலர் சுயலாபம் அடைந்துள்ளதாக கிழக்கு மாகாணத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளினால் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று மட்டக்களப்பு நகரில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்வொன்று நடைபெற்றது. அரச அதிகாரிகள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு தன்னார்வ தொண்டர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய மட்டக்களப்பு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்றியத்தின் தலைவர் எஸ் பரமானந்தம்,
போர் பாதகமாடிய பூமியின் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தன் வடுக்களாக குறியீடுகளாக வாழ்ந்து வருகின்றனர். தங்கள் இழப்புகளை மீள கட்டியெழுப்ப முடியாமல் சொல்லனா துன்பத்தில் உழன்று வருகின்றனர். இவர்களை பலப்படுத்த ஆற்றுப்படுத்த வேண்டிய தார்மீக பணி எம்முன் உள்ளது. நாம் அனைவரையும் புதிய ஆண்டில் அவர்களை பற்றிய புதிய புரிதலுடன் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து வைப்போமாக. அவர்களை பயன்படுத்தி சுய லாபத்தை பெற்றுக்கொண்ட பல கண்ணீர் கதைகள் எமக்கு மேலும் கவலையையும் வருத்தத்தையும் தார்மீக கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இவர்களும் இனிவரும் காலங்களிலாவது நல்ல செயற்திட்டங்களை செய்வதற்கு எம்முடன் இணைந்து கையோர்க்குமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம்
என்றார் யுத்த வடுக்களை கொண்டுள்ள மாற்றுத்திறனாளியான எஸ் பரமானந்தம்.
உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.